சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நமது தமிழுக்கு புரட்டாசி 12ஆம் நாள் விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
வானத்தில் வாழ்ந்த மனிதனையும் வானகத்திற்கு உயர்த்திடவே, குணத்தில் உள்ள குற்றங்களை கழித்திடவே, வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
செல்லாயிடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற செல்லாவிடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற
பலிக்காத இடத்தில் கோபப்படுவது தீங்காகும். பலிக்கும் இடத்திலும் கோபத்தை விட தீயது வேறு இல்லை.
இன்றைய சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக நாம் தரவிருப்பது வாரம் ஓர் வலம். வழங்குபவர் எம் வரதராஜன் அவர்கள்.
வணக்கம். இவ்வாறு வாரவலம் நிகழ்ச்சியில் சமஷ்டி ஆட்சி முறை பற்றிய சில அறிமுக குறிப்புகளை பார்க்கலாம். அரசியல் விஞ்ஞானம் படிப்பவர்களுக்கு டைசி என்ற பெரியார் ஒரு முக்கியமானவர். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட டைசி பிரபு பற்றி சொல்லாமல் விடுவதில்லை. இந்த டைசி பிரபு 19ஆம் நூற்றாண்டில் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் என்ற நூல் அரசியல் விஞ்ஞானம் படிக்கின்ற மாணவர்களுக்கு முக்கியமான ஒன்று. அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ற நூலிலே அவர் ஒரு சட்ட விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். ஒற்றை ஆட்சி என்றால் என்ன, சமஷ்டி என்றால் என்ன என்பதை பற்றி அறிஞர் டைசி சொன்னதைத்தான் இன்றைக்கும் பலர் இந்த சமஷ்டி பற்றி பேசுகின்ற பொழுது சொல்வது வழக்கம். அவர் சொல்கின்றார், ஒற்றையாட்சி வாதத்தின் மூலம் அரசின் பலம் ஒரு தெளிவான இறைமை அதிகாரத்தின் கீழ் மத்தியில் ஒன்று திரண்டிருத்தலே ஆகும். அரசியலமைப்பின் மூலம் உருவாக்கப்படுகின்றதும் அதன் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றதுமான இணைப்பு சபைகள், அதாவது பிராந்திய சபைகள் பலவற்றுக்கும் இடையிலான ஆட்சி அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுதலே சமஷ்டிவாதம் என்பதன் பொருளாகும் என்கிறார் டைசி. ஆகவே இந்த சமஷ்டி அரசு என்பது பல அரசுகளை அல்லது பல பிராந்திய கூறுகளை கொண்டு தனியொரு அரசாக இணைந்திருப்பதாகும். சமஷ்டி அரசு என்று ஒன்று சொல்லப்படுவதன் மூலம் அது நிறுவப்பட்டதன் பின்னர் மத்திய அரசினதும் அதே போன்று பிராந்திய அரசுகளதும் ஆட்சிகளின் நிலைப்பாடு, அவற்றின் ஆளுகை அதிகாரம் என்பன எல்லாம் அரசியலமைப்பில் படிப்படியாக முறையாக குறிக்கப்பட்டுள்ளவாறே நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த சமஷ்டிக்கும் ஒற்றையாட்சிக்கும் உள்ள வித்தியாசங்களை நாங்கள் இந்த வகையிலே பார்க்கலாம். அதாவது ஒற்றையாட்சி முறையிலே ஆட்சி அதிகாரம் தனியொரு மத்திய அரசின் மூலமே அமலாக்கப்படும். சமஷ்டி முறையிலே ஆட்சி அதிகாரம் மத்திய அரசினாலும் பிராந்திய அரசுகளினாலும் அமலாக்கப்படும். ஒற்றையாட்சி முறையிலே பிராந்திய கூறுகள் தொடர்பான மத்திய அரசின் அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியாக மட்டுப்படுத்தப்படும். பிராந்திய கூறுகள் தொடர்பான மத்திய அரசின் அதிகாரம் வந்து அரசியலமைப்பு ரீதியாக மட்டுப்படுத்தப்படும். ஆனால் சமஷ்டி அரசில் மத்திய அரசின் அதிகாரம் பிராந்திய அரசுகளினால் அதிகாரமுள்ள துறைகளின் மீது செலுத்தப்பட மாட்டாது. அந்த சில துறைகள் மீது மத்திய அரசு தலையிட முடியாது. அது அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்படும். ஒற்றையாட்சியில் மத்திய சட்ட மன்றத்துக்கு, அதாவது பாராளுமன்றத்துக்கு, சட்டங்களை உருவாக்குகின்ற தனி உரிமை உண்டு. அதேபோல சமஷ்டி ஆட்சியில் சட்டவாக்கு அதிகாரம் மத்திய சட்டமன்றத்திற்கும் பிராந்திய சட்டமன்றங்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக இன்ன இன்ன சட்டங்களை எல்லாம் பிராந்திய சபைகள் உருவாக்கக்கூடிய அதிகாரமும், இன்ன இன்ன சட்டங்களை பாராளுமன்றம் உருவாக்கக்கூடிய வகையிலும் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும். ஒற்றையாட்சி முறையிலே உள்ளூராட்சி நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய நிர்வாக முகவர்களாக மட்டும் கருதப்படுவார்கள். உதாரணமாக மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை போன்ற எல்லாம் மத்திய அரசினுடைய முகவர்களாக செயல்படுவார்கள். ஆனால் சமஷ்டி முறையிலே பிராந்திய அரசுகளுக்கு மத்திய அரசுகளிடமிருந்து ஒப்பீட்டளவிலான சுதந்திரம் இருக்கும். அந்த வகையிலே அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும். ஒற்றையாட்சி முறையிலே அரசியலமைப்பு இசைந்து கொடுக்காதிருத்தல் அத்தியாவசியமானது அல்ல. ஆனால் சமஸ்தி அரசியலமைப்பு முறையிலே அரசியலமைப்பு இசைந்து கொடுக்காதிருத்தல் அல்லது ஒப்பீட்டளவில் இசைந்து கொடுக்காதிருத்தல் அத்தியாவசியமாகின்றது. ஒற்றையாட்சி முறையிலே இறமை வந்து மத்திய அரசினால்தான் நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் சமஸ்தி முறையிலே இறமையை மத்திய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளலாம். அந்த இறமை என்பது இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு இருக்கின்ற இறமை போல, இந்த சமஸ்தி முறையிலே இறமை என்பது வந்து மத்திய அரசுக்கு கொஞ்சம் இறமை இருக்கும், அதே நேரம் சமஸ்தி அரசாங்கங்களுக்கும் சில இறமைகள் முக்கியமாக இருக்கும். இந்த வகையிலே அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும். சமஸ்தி ஆட்சி முறை ஒற்றையாட்சி முறையிலிருந்து வித்தியாசப்படுவதை மேற்குறிப்பிட்ட நாங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் மூலம் நாங்கள் கவனிக்கலாம். ஆனால் அது மட்டுமல்ல, ஏனென்றால் சொன்னால் இந்த சமஸ்தி முறை வந்து ஒரு விரிவடைந்த ஒரு பரிமாணம் பெற்ற ஒன்று. சமஸ்தி முறையிலும் பல்வேறு மாதிரிகள் இருக்கின்றன. சமஸ்தி ஆட்சி முறை விரிந்ததொரு வீச்சல்லியை கொண்டிருக்கும், பல்வேறு வடிவங்களை பெற்றிருக்கும். உதாரணமாக இந்தியாவில் உள்ள சமஸ்தி முறையில் மத்திய அரசுக்கு கூடுதலான அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய முறை ஒன்றே இருக்கிறது. இதனை வந்து மத்தியவாத சமஸ்தி முறை என்று சொல்வார்கள். இதேபோல அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே சமஸ்தி முறைகளில் பிராந்திய அரசுகளுக்கு இந்தியாவிலுடைய இருக்கின்ற பிராந்திய அரசுகளை விட கூடுதலான அதிகாரங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானிலும் வந்து மத்திய அரசின் அதிகாரத்தின் நிர்வாகத்துக்குட்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பிராந்திய அரசுக்குள்ள சமஸ்தி முறை தான் இருக்கின்றது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் வந்து அம்பேத்கர். அவரை பற்றி சொல்வதென்றால் அவரை சொல்வார்கள், அவர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது பல்லின சமூகங்களை கொண்ட இந்தியாவிலே அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே ஒரு சமஸ்தி முறையை அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் எழுதினாலும், அதே வேளையிலே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒருமித்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு ஒற்றையாட்சி முறையை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை இரண்டையும் சேர்த்ததாகத்தான் அவர் எழுதியிருந்தார். சமஸ்தி பற்றிய இன்றைய பதிவு இன்றைய பாரவலத்தில்
தொடர்வது கலை பற்றிய கருத்தாளம் மிக்க சிந்தனை விருந்து வழங்குபவர் திரு அற்புத சிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, நீண்ட நாட்களுக்கு பின் சங்கநாத நேயர்களுடன் சங்கமிப்பதில் மகிழ்ச்சி. கலை என்றால் என்னவில்லை என்று கேட்பவர்களுக்கு கலையில் உள்ள 10 உதாரணங்களை முன்வைக்க உள்ளேன். கலை பற்றிய சிந்தனை விருந்து. கலைஞனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. கலை சோறு போடாவிட்டாலும் அது சோறு ஊட்டாது. கலை ஒரு பொருள் அன்று, அது ஒரு நெறி. சொல்லாமல் சொல்லுவதே ஓவியம். கலைகள் அனைத்தும் இயற்கையின் நகலே. காலம் கடிது, கலையோ நெடிது. கலைக்கு பகை அறியாமையே. கலை கலைக்காகவே பயன்பாட்டிற்கல்ல. பயன்பாட்டிற்கென்றால் கலை நெறி பிறளும். வாழ்க்கைக்கு வடிவம் கொடுப்பதே கலையின் நோக்கம். வாழ்வு சிறிது, வளர்கலை பெரிது. முதலாவது, அறிவு திறனும் உடல் வலிவும் இணைந்து உள்ளத்திற்கு உவப்பும் தொழிலுக்கு சிறப்பு வாழ்விற்கு மேன்மையும் அளிக்கும் ஒரு செயல் கலை என்று சிறப்பாக வழங்கப்படுகின்றது. தானே இயல்பினால் அறிந்து கொள்ள முடியாததும் பிறர் மூலம் கற்று உணரக்கூடியதுமாகிய வாழ்க்கை நுட்பங்கள் அனைத்தும் கலைகளேயாம். செயற்கையின் சிறப்பால் பல விதத்தும் இயற்கை செல்வங்களை வாழ்வின் வளமாக்கி இன்பம் நுகரும் மனித இன வாழ்வே கலைதான். தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு மனிதனும் கலைஞனாகவே வாழ்கின்றான். இரண்டாவது, வித்து பூமியில் விழுந்தால் அது தன்னில் நீர் ஊறப்பெறும் போது முளைவிட்டு செடியாக மரமாக வளர்கின்றது. இது இயற்கையின் விதி. அந்த வித்தினை வேண்டிய போது வேண்டிய இடத்தில் போட்டு நீரூற்றி பயிராக்கும் போது அது கலையாக மாறுகின்றது. உலோகங்கள் பூமியில் விளைகின்றன. இது இயற்கையின் விதி. அவற்றை தனக்கு தேவையான கருவிகளாக செய்து மனிதன் உபயோகித்து பயன்பெறுகின்றான். இது கலை. இயற்கையின் தன்மை உணர்ந்து ஒவ்வொரு பொருளையும் மதியினால் சிறப்பித்து பயன் கொள்ளும் போது அது கலையாக மிளிர்கின்றது. மூன்றாவது, அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று நால்வகை பேறுகளும் கலையாகவே விளங்குகின்றன. குறுகிய காலத்தில் எளிதாக அதிகமாக உள்ளத்திற்கு கவர்ச்சியும் உவப்பும் அளிக்கும் முறையில் உற்பத்தி செய்யப்படும் எல்லா பொருட்களையும் கலைத்திறனால் ஆனவை என்று கொள்ளலாம். நான்காவது, தனது வாழ்வின் வளத்தை பெருக்கும் ஒரு சிறந்த கலை பிறர் வாழ்வை அல்லது எதிர்கால வாழ்வை கெடுக்காமல் இருக்க விழிப்போடு இருக்க வேண்டியது ஆறறிவற்ற மனிதனின் கடமை. ஐந்தாவது, மனிதன் தோன்றி இன்று வரை விரிந்துள்ள கலைகளில் பெரும்பாலானவை சினிமா படத்தொழில், கப்பல், ஆகாய விமானம், இன்று கணனி, இவற்றில் ஒன்று சேர்ந்து பயன்படுகின்றன. ஆறாவது, பொதுவாக வாழ்வை கலை எளிதாக்குகின்றது, இனிமை பயக்கின்றது, ஒற்றுமையை வளர்க்கின்றது, உயர்வை அளிக்கின்றது, தொழில்களை சிறப்பிக்கின்றது. ஏழாவது, துணை கருவியின்றியும் உடல் கருவிகளாகிய ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ஆக 10 வகையும் உபகயங்கள் கொள்ளாமலும் அறிவை அறிய பயிலும் கலையே யோகம் எனப்படும். இத்தகைய பயிற்சியினால் தனது ஆதிநிலை அறிந்து அந்நிலையிலிருந்து பிரபஞ்ச மலர்ச்சிய உணர்ந்து தெளிவு பெறுதல் ஞானம் எனப்படும். ஆகவே யோகமும் ஞானமும் கூட கலைகளே. எல்லோராலும் எளிதில் பின்பற்றி வெற்றி பெற முடியாத கடினமான கலைகள் என்று அவற்றை கூறலாம். எட்டாவது, பிறர்க்கும் பிறர்காலத்திலும் தனக்கும் தற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் துன்பமோ தீமையோ பயங்காத முறையில் வாழ்வை நடத்தும் ஒழுக்கம் கூட கலைதான். ஒன்பதாவது, இயன்ற அளவில் தனது ஆற்றல்களை அதிக பயனுள்ள முறையில் பயன்படுத்தி பிறர் துன்பம் தீர்க்கும் முயற்சியில் பயன்படுத்தும் அறங்கூட கலைதான். இத்தகைய அருக்கலை என்று சிறப்பாக கூறலாம். பத்தாவது, கலையில் இருந்து மனிதனை பிரிக்க முடியாது, அது ஆறாவது அறிவின் சிறப்பு. மனிதன் நினைவும் செயலும் கலையாகவும் நிற்கின்றன. அவனால் சிறப்பிக்கப்படும் உலகமே ஒரு கலைப்பூங்கா. இப்பூங்காவின் வாழ்வை குலைக்காமல் பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு தத்துவ ஞானிகளிடமே உண்டு. நன்றி நேர்களே.
எங்கள் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் இளம்பெறை அண்ணாவின் கவிதை அன்றும் இன்றும்.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கங்கள். கவிதை அன்றும் இன்றும். கலப்பையால் கழனி செய்தோம், கழனியில் கதிர்கள் கண்டோம், மண்ணிலே பாண்டம் செய்தோம், மகிழ்ந்ததில் சமையல் செய்தோம், பண்ணிய நெசவில் ஆடை பகட்டாக உடுத்தி வந்தோம், விண்ணியர் கோயில் கட்டி வேலவன் புத்தன் இயேசு அல்லா என்று அவரை நம்பி அவனியில் வாழ்ந்து வந்தோம், கற்றோரை மதித்து வந்தோம், கலைகளை போற்றி வந்தோம், பெற்றோரை பேணி நித்தம் பற்றுடன் பணிகள் செய்தோம், பொங்கிடும் ஊற்று நீரில் பொய்கையில் ஆற்று நீரில் பூம்புனல் ஆடி மக்கள் பூரித்த காலம் கண்டோம், மாடுகள் இரண்டு பூட்டி மயில் கணக்காய் நகர்ந்தோம், நடைநடையாக சென்று நம்ம நற்பணிகள் செய்தோம், இலைகளில் வேரைக்காயை இடித்தன சாரெடுத்து மருத்துவம் செய்து நோயை மாற்றிடும் வித்தை செய்தோம், உடலுழை பால் உயர்ந்தோம், ஊருக்கு உதவி செய்தோம், சமுத்திரத்துள்ளே மூழ்கி சங்குமீன் சிப்பி நண்டு சமுத்திர வளங்கள் கொண்டும் நெல்லொடு குரக்கன் சாமை எள்ளொடு கொள்ளு கம்பு முக்கனி வகைகள் நாட்டி பட்டினி பகை அளித்தோம், தேவைகள் போக மீறி தேசங்கள் பகிர்ந்தடித்தோம், படையுடா கடல்கள் தாண்டி வாணிபம் செய்து வந்தோம், உழைப்பிலே உயர்ந்தார் மக்கள் உவகையில் மிதந்து வாழ்ந்தார், மாடாடு கோழியோடு மாந்தரும் மகிழ்ந்து வாழ பாலுக்கும் பஞ்சமின்றி பசியினால் துஞ்சலின்றி வசைகளோ எதுவுமின்றி நிசியிலே பயமுமின்றி வசியமாய் வாழ்ந்து வந்தார், மாதமும் மும்மாறி பெய்யும் மரங்களும் மாந்தர் போலே மகிழ்வுடன் நிமிர்ந்து நிற்கும், குடிசையில் மனித வாழ்வு குதூகலத்தோடு காணும், நாட்டிலே சுனாமி இல்லை, நடுக்கங்கள் எங்கும் இல்லை, காடுகள் அழிப்பு இல்லை, கடும்புலி கரடி சிங்கம் காட்டினாய் கோட்டி யானை நாட்டுக்குள் வருவதில்லை, விஞ்ஞானம் விளைந்ததென்று வீரியம் பேசுகின்றார் என்று விஞ்ஞானம் விளைந்ததென்று வீரியம் பேசுகின்றார், காரியம் அனந்ததென்று அனந்தம் என்று காரணம் கூறுகின்றார். வானிலே வானபூர்தி பகவகையாக செல்லும், சாலையில் வாகனங்கள் சங்கிலி தொடர் போல் செல்லும், வானிலை ஆய்வுக்கு என்று செய்மதி சீறி செல்லும், போருக்காய் போர் கலன்கள் கார்முகில் கருக்கி செல்லும், தெளிவான வானபீதி தீட்டுடன் தீந்து காணும், நஞ்சுண்ட புகைகள் எல்லாம் இச்சகத்தெங்கும் தங்கும், பூமித்தாய் மடியின் மீதே பூரித்த மரஞ்செடியை அடியோடு வெட்டி சாய்க்கும் அவலத்தால் வறட்சி கண்டோம், தேவைகள் பல பலதாய் தின்பதும் நஞ்சாய் போக சாகஜ செயலில் ஆய்வு சதியினை நாடி செல்லும், உரமெல்லாம் உரமென போட்ட நஞ்சு உடலெல்லாம் உறைந்து மிஞ்ச விளைவுதான் என்ன, மாந்தன் விதம் விதமான நோய்கள், இயற்கைகள் பொய்த்ததாலோ இவையெல்லாம் நடக்குது என்று, மருந்துகளோடு வாழ்வும் மாந்தரில் மகிழ்ச்சி இல்லை, அருந்துநல் தண்ணீர் நாடி அலைகின்ற அவலம் என்று, காடுகள் அழித்து அங்கு மேடுகள் திரித்து மாடி வீடுகள் கட்டி கட்டி வெற்றிகள் கண்டதாகி கூடிய மனிதர் கூட்டம் கொடியவல் நோய்க்குள்ளாகி பாடிய பயிரைப் போல வாழுமோ நிலைய கண்டோம், விஞ்ஞானம் வீராப்பென்று விளை பயிர் ஆய்வு செய்தார், கண்களை விற்று என்றோ கலைப்பொருள் வாங்குகின்றார், நிறையினை பார்த்தார் அன்றி அதன் கரையினை காண இல்லை, விரலை போல் அவரை காயும் வேளத்தின் காயை போல, கத்தரி சுரைக்காய் கொய்யா காற்றூது பலூனை போல, பாவையும் வாழைக்காயும் பருமனில் உரல போல, தரங்கடு காய்கறிகள் தாக்கிடும் துயர் யார் அறிவார், நம்பிய வானவூர்தி நடுவானில் மறந்தே போவும், வீதியில் ஓடி போகும் விசை ஊர்தி மோதி போவும், ஆசையோ அளவில் அளவிலாக காசமே கடவுளாக கருணையே அருவமாக காலத்தில் வாழுகின்றோம், கதையிலே பொய்யனாகி காத்திரம் மற்றதாகி சாத்திரம் கற்றவனும் சாத்தானை போலனாவான், அரசிலும் நேர்மை இல்லை அறிவியல் கூர்மை இல்லை தர்மமோ இல்லை இல்லை தயவுதார் சனியம் இல்லை வழிப்பறி கொள்ளை கோர கொலைவரி கற்பழிப்பு கடத்தலும் கஞ்சா போதை கத்தி வாழ்வெட்டு என்று பழைய நம் தலைமுறையில் பார்த்தது உண்டோ சொல்லு, விஞ்ஞானம் வளர்ந்ததென்று விடுதலை கிடைத்ததென்றும் கல்வியை கற்றோம் என்றும் கலைகளை பயின்றோம் என்றும் கூறி நாம் பயந்ததென்ன, குறைகளும் கொடிய நோய்தான், புதுமைகள் வேண்டாம் வேண்டாம், பொய்மையில் உலகம் வேண்டாம், பொல்லாமை அற்ற தொன்மை போய் வாழ்வே போதும் என்பேன், பழமையே மீண்டும் வந்து பாயிரம் ஆக வேண்டும், வீழ்த்திய மரங்கள் எல்லாம் விளைந்து மேல் உயர வேண்டும், நடநடையாக நாங்கள் நன்னிலம் நடக்க வேண்டும், குப்பை கூளங்கள் எல்லாம் குளியில் தீயாக வேண்டும், உடவஞ்சு நூலில் நெய்து உவந்து நாம் உடுத்தல் வேண்டும், உழவர்கள் உயர்வுக்காக உதவிகள் வழங்க வேண்டும், பட்டங்கள் பதவியெல்லாம் பசிப்பிணி தீர்க்க வேண்டும், நாளைய சந்ததிக்காய் நடுமரப் பணிகள் வேண்டும், மக்களே நோக்கமாக ஆட்சிகள் அமைய வேண்டும், பொதுசன மக்கள் கூடி பூரிப்பில் திகழ வேண்டும், பாரினை சீண்டி மூட்டும் பகட்டான போக வாழ்வை சோம்பிய சொகுசை விட்டு சுகபல நலத்தை பேணும் இயற்கையோடு இசைந்து வாழ்வோம், இதயத்தால் இணைந்து வாழ்வோம், நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் இளம்புரை அண்ணா. வணக்க நேயர்களே,
அன்பான நேயர்களே, இலங்கை திருமலை மறைமாவட்ட ஆயர் பேரருள் திரு நோயல் இமானுவேல் அடிகள் ஒக்லாந்து வருகின்றார். 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அதாவது நாளை மாலை திருக்கிங் சென்ட் தெரேசா ஆலயத்தில் இடம்பெறும் திருப்பலி வைபவத்தில் கலந்து கொள்வார். அது பற்றிய மவுண்ட் ருஸ்கில் பங்கின் குறவர் அருட்பணி அருள்சாமி அடிகள் தரும் அறிவித்தலை கேட்கலாம்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் வாழ்த்துக்களும். வருகின்ற 29/9/18 சனிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் இலங்கையின் திருகோணமலை மறைமாவட்ட புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆயரான நோயல் இம்மானுவேல் ஆண்டகை அவர்கள் ஆக்லாந்து வர இருக்கின்றார். அவர் நமது ஆலயத்தில் திருப்பு நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அன்றைய தினம் வேளாங்கண்ணிலிருந்து கொண்டு வரப்பட்ட புதிதாக கொண்டு வரப்பட்ட வேளாங்கண்ணி மாதா சர்வமானது ஆயரால் திருநிலை மந்திரிக்கப்பட்டு இவ்விடத்தில் இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு இந்த நிகழ்விற்கு வந்து வருகை தந்து ஆயரை வரவேற்று ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
நினைவு தினம் எதிர்வரும் 30ஆம் தேதி செப்டம்பர் மாலை 6 மணிக்கு இடம் தமிழ் பூங்கா அரங்கு 32 ரேஞ்ச் வியூ ரோட் மவுண்ட் ஆல்பர்ட். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தர அன்புடன் கேட்டுக்கொள்வது நியூசிலாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு.
உலக பலம். ஐக்கிய நாடுகள் சபையில் ஆண்டுதோறும் உலகத் தலைவர்கள் பேசுவதும் அவர்கள் கருத்தை ஊடகங்கள் உற்று நோக்குவதும் ஆண்டுதோறும் நடைபெறும் உற்சவமாக மாறியிருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்க அதிபரின் நேற்றைய ஐநா உரை இன்று காலை ஊடகங்களில் வழமை போல முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் சென்ற ஆண்டு உரை போல இந்த ஆண்டு உரை வேகமாக அமையவில்லை. அவர் அடக்கி வாசித்திருக்கின்றார். சென்ற ஆண்டு வடகொரிய அதிபரை ஒரு ராக்கெட் மேன் என்று கேலி செய்தவர் இந்த ஆண்டு அதே அளவுக்கு வீரியம் கொள்ளவில்லை. இவரை பின்னாலிருந்து யாராவது கட்டுப்படுத்தி இருக்கின்றார்களா? இன்னை பட்ட பின்னால் வருகின்ற பயனற்ற ஞானமா இது என்பது ஊடகங்களின் இருபக்க தேடலாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த ஆண்டு உரையில் அவருடைய கோபம் ஈரானின் பக்கமாக சரிந்திருந்தது. ஈரான் ஒரு ஊழல் சர்வாதிகார நாடு என்று வர்ணித்திருக்கின்றார். ஈரானிய தலைவர்கள் குழப்பவாதிகள், மரண தேவதைகள், சீரழிப்பாளர்கள் என்ற பொருள்பட அவருடைய உரை வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஈரானுடனான ஒரு போர் நெருங்குவதன் அடையாளமாக அவருடைய குரல் இருந்ததாக மதிப்பீட்டாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஐநா வரும் ஈரானிய அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேசுவதை நிராகரித்துள்ளதாகவும் ஆகவே தளர்வு நிலை ஏற்படாது என்றும் கூறுகின்றார்கள். மேலும் சர்வதேச சமுதாயத்தின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் ஈரானுடன் பேசுவதற்கான எத்தனங்கள் இதையும் அமெரிக்க அதிபருடைய உரைக்குள் காண முடியவில்லை என்றும் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும் சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் என்பவற்றின் ஆதரவு இப்போதும் ஈரானுக்கு இருக்கின்றது. டொனால்டு டிரம்பின் உலகத்தை அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் ஐநாவில் வடகொரிய அதிபரை சென்ற ஆண்டு திட்டிவிட்டு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை மறந்து வடகொரிய அதிபருடன் கைகுலுக்கியவர் இந்த டொனால்டு டிரம்ப். ஆகவே நாளை ஈரானுடன் அவர் தேனிலவு கண்டாலும் ஆச்சரியப்பட இல்லை என்பதையும் ஆய்வாளர்கள் மறுக்கவில்லை. இதற்கு ஈரான் என்ன பதில் கூறப்போகிறது? இதுதான் ஐநா பொதுச்சபையில் இந்த ஆண்டுக்கான முக்கியமான காமெடி சீனாக இருக்க போகின்றது. பெறுமதியற்றவை என்று தலைப்பிட்டு சுமார் 4000 இணைய பக்கங்களை சீனா இழுத்து மூடியிருக்கின்றது. காரணம், மக்களுக்கு வெற்றி சிந்தனையை இந்த இணைய பக்கங்கள் தராமல் தொடர்ந்தும் நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்தி வருகின்றன என்பது சீனாவின் இணைய வலைதள சென்சார் பகுதியினுடைய முடிவாகும். அதுபோல 230 தொழில் நிறுவனங்களின் 147,000 ஆக்கங்களையும் இணைய பக்கங்களில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றது. இணைய பக்கங்களில் ஊடகத்துறை அனுபவமற்ற தகுதியற்றவர்கள் இருந்து மனம் போனபடி எழுது தடுப்பதற்கான வழியில் சீனா இறங்கி இருப்பதையும் காண முடிகின்றது. சீன அரசாங்கம் கடும்போக்கு மதவாத குருட்டு சிந்தனைகள், ஆதாரமற்ற மதவாத கற்பனை பிதற்றல்கள், சிறுபிள்ளைகளின் பாலியல் உறுப்புகளை படமாக போட்டு வெறிகொண்டாடுதல், திருட்டுத்தனமான பிரதிகளை எடுத்து போடுதல், பாலியல் தொடர்பு குறித்த தகவல்களை வெளியிடல், இது போன்ற பல நீண்ட தலைப்புகளில் சென்சார் கத்தரிக்கோள் விழ ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு 127,000 இணைய பக்கங்களை சீனா இழுத்து மூடியது சமூக விரோதிகளின் பக்கங்கள் என்றும் கூறியது. இது குறித்து அமெரிக்கா கருத்துரைக்கும் பொழுது, சீனா என்ற நாடுதான் உலகத்திலேயே இணையத்தின் மூலம் மனிதன் அனுபவிக்கும் சுதந்திரத்துக்கு தடையாக உள்ள மோசமான நாடு என்று கூறியிருக்கின்றது. சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவரான ஜுவாங் ரொன்வென் சீனாவின் தேசிய கட்டமைப்பு நிர்வாக தலைவராக வந்த பின்னர் இந்த இரும்பு உலக்கை அடிகள் இணைய சுதந்திரத்தின் மீது இறங்க ஆரம்பித்துள்ளன. சீனாவில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றன 800 மில்லியன் சீனர்கள் பார்க்க முடியாதபடி தடுக்கப்பட்டுள்ளன. அதுபோல ட்விட்டர், கூகுள் போன்றவற்றின் சேவைகளும் தடுக்கப்பட்டுள்ளன. சீனாவிற்கு ஏற்றவாறு சென்சார் செய்யும் ரோபோக்களை இணைத்து மறுபடியும் கூகுள் சீன சந்தைக்குள் வர முடியுமா என்பது குறித்த பேச்சுக்கள் இப்பொழுது நடைபெறுகின்றன. 2010லேயே கூகுளை தடுத்து விட்டது சீனா. கூகுளின் உதவியுடன் சீனாவின் தனிநபர்கள் குறித்த தகவல்கள், தொலைபேசி போன்றவற்றை அறிவதை சீனா அடியோடு விரும்பவில்லை. அமெரிக்க அதிபர் முன்னெடுத்துள்ள வர்த்தக போர் தூர கிழக்கில் உள்ள சீனா போன்ற நாடுகளை மட்டும் பாதிக்கவில்லை. அமெரிக்கா எள் என்றால் எண்ணெயுடன் நீக்கும் நாடுகளில் ஒன்றான கனடாவை கூட விட்டு வைக்கவில்லை. கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தடையற்ற வர்த்தகத்திற்காக 1994 எழுதப்பட்ட நெப்ரா ஒப்பந்தம் தொடர்ந்தும் திரவ நிலையில் இயங்க வேண்டுமானால் இரு நாடுகளும் உடனடியாக சந்தித்து பேசி புதிய ஒப்பந்தம் எழுத வேண்டி இருக்கின்றது. இவ்வாறு பேசுவதற்கான கடைசி நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். ஆனால் இப்படி கால எல்லை வகுத்து தம்மை கட்டாயப்படுத்த முடியாதென கனடா மறுத்திருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் புதிய வரி விதிப்பை ஏற்று மெய்சிலிருக்க கனடாவிற்கு யாதொரு முகாந்திரமும் இல்லை. பல விடயங்களில் அமெரிக்காவின் போக்கு கனடாவிற்கு திருப்தி தரவில்லை என்று கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிறிஸ்டியான ஃப்ரீலாண்ட் கூறுகின்றார். இது குறித்து கருத்துரைத்த அமெரிக்க வர்த்தக பிரிவு தரகர் ராபர்ட் வைட்ரிஷர் இருதரப்பும் வெகு தொலைவில் நிற்பதனால் கைகளை பற்ற முடியவில்லை என்கின்றார். பல விடயங்களில் கனடாவுக்கு அதிருப்தி உள்ளதால் பேசவில்லை என்றும் கூறுகின்றார். கனடாவின் பால் பொருள் உற்பத்தி சந்தைக்குள் அமெரிக்கா சுதந்திரமாக நுழைய வேண்டுமானால் கனடாவும் அலுமினியத்துடன் அமெரிக்காவுக்குள் சுதந்திரமாக நுழைய வேண்டும். இது எப்படியோ வரும் ஞாயிறுக்கு பிந்தினால் கனடா பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா மிரட்டல் விடுத்திருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து பேச வேண்டும் என்கின்றது கனடா. கயிறை முறுக்கும் இயந்திரம் அளவுக்கு மேல் சுழல ஆரம்பித்து விட்ட சூடு இப்பொழுது காணப்படுகின்றது. உலகில் பேரழிவை ஏற்படுத்திய காச நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உலக தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். தற்போது ஐநாவில் தலைவர்கள் மட்ட சந்திப்பில் இந்த முடிவு எட்டி தொடப்பட இருக்கின்றது. இது குறித்த தலைவர்களின் அதி உயர்மட்ட சந்திப்பு இன்று நியூயார்க்கில் இடம்பெறவுள்ளது. வருடா வருடம் ஐநா சபையில் கூடும் உலக தலைவர்கள் ஏதாவது ஒன்றையாவது உருப்படியாக செய்ய முயல்வதுண்டு. அந்த வகையில் இந்த ஆண்டு அவருடைய கவனத்தை தொட்டுள்ளது காச நோயாகும். காச நோயை அடியோடு இல்லாமல் செய்வதற்கான தாக்கமுடைய மருத்துவ சிகிச்சை ஏது? இதை தொற்றாமல் தடுப்பதற்கான ஜுனிக்கான மருத்துவ நுட்பம் ஏவை? அதை உலகம் முழுவதும் பட்டி தொட்டி என்ற பேதம் இல்லாமல் காற்றை போல நீரை போல பரவலாக்கம் செய்ய முடியுமா? உலகம் முழுவதும் ஒவ்வொரு 3 பேருக்கும் ஒருவர் என்ற அடிப்படையில் இந்த நோய் பரவுகிறது. வருடந்தோறும் 1.7 மில்லியன் மக்களை உலகப்பந்தில் கொன்றும் தள்ளுகின்றது. சிறப்பாக ஏழை நாடுகள் இதற்கு பெரிய விலை கொடுக்கின்றன. கசம் என்னும் இந்த நோய் பிடித்து விட்டால் உடலை உருக்கி 2 வருடங்களில் ஆளை கொன்று தள்ளிவிடும். வறுமை, ஏழ்மை, உருப்படியான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இன்மை போன்ற கல்வி அறிவு குறைவு, அதனால் கல்வி மட்டம் சீரழிந்த நிலையில் உள்ள நாடுகளில் இந்த நோய் சதிராடி வருகின்றது. இந்த நோயை அடியோடு உலக பந்தை விட்டு அகற்ற இன்று தலைவர்கள் முயற்சி எடுக்க போகின்றார்கள். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துரை.
நன்றி நேயர்களே, இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி இத்துடன் ஒட்டு பெறுகின்ற வேளையில் சங்கநாதத்தை மெருகூட்டிய அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சா. ஜே. குமார். வணக்கம் நேயர்களே.